நான் இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களுடைய ஆசியுடனும் சத்குரு பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே சிலையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு, நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தில் மணிவாசகரை பற்றியும் மணிவாசகரின் திருவாசக தேனிலிருந்து சில யோகத்திற்கு தேவையான சில விடயங்களையும் பார்ப்போம் என்று உத்தேசித்துள்ளேன். அதற்கு மணிவாசகரின் வாழ்க்கையை பற்றி சிறிது எல்லோரும் ஆராய்வோம். அதை தெரிந்து கொண்டு அவருடைய திருவாசகத்திற்கு சென்று அதில் இருக்கும் சில கிரியா யோகத்திற்கு தேவையான சில கருத்துக்களை ஆராய்வோம். மணிவாசகர் தென்பாண்டி நாட்டில் இருக்கும் மதுரையில் வாதவூர் என்ற ஒரு இடத்தில் பிறந்தார். அவர் படிப்பில் வல்லமையானவர், நன்றாக பாடங்களை படித்தார், பல பல பாடங்களை படித்தார், மேலும் மேலும் படித்தார். அவருடைய படிப்பை ஆற்றல் கூடிக்கொண்டே போய்கொண்டிருந்தது, அதற்கு முடிவே இல்லை. அந்த படிப்பாற்றல் தொடர்ந்து கொண்டு போய் அது தேடலாக மாறியது. அந்த நிலையில் அவருடைய படிப்பாற்றலை அறிந்த பாண்டிய நாட்டு மன்னன், அவனுடைய பெயர் அரிமர்த்தன பாண்டியன், அவன் அவரை தன்னுடைய அரச சபையில் முதல் மூத்த மந்திரியாக நியமனம் செய்தான். அவனுடைய வேண்டுதலை மறக்க முடியாத வாதவூரன் அதை ஏற்று அந்த பணியில் இருந்தார். அப்படி அவர் அந்த பணியில் இருந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு அந்த மந்திரி பதவியில் அவ்வளவு ஆர்வம் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் நன்றாக படித்தவர் என்ற முறையில் அரசன் அவரை மந்திரியாக இருக்கும்படி கட்டளையிட்டான். ஆனால் அவருடைய மனம் முழுக்கலும் தேடிக்கொண்டே இருந்தது, தேடலை தேடிக்கொண்டே இருந்தது. ஏனென்றால் அவள் அவ்வளவுக்கு எல்லாவற்றையும் கற்று தெளிந்தவர் என்று சரித்திரத்தில் சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது அரசன் அவர்கிட்ட ஒரு முக்கியமான பணியாகிய தன்னுடைய அரச நாட்டிற்கு தேவையான குதிரைகளை வேண்டி அந்த குதிரைப்படையை அந்த குதிரைப்படையை தன்னுடைய அரசில் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து அவருக்கு பெருந்தொகையான பணத்தை கொடுத்து குதிரையை வேண்டுவதற்கு அனுப்பியிருந்தார். அவர் அந்த பணத்துடன் குதிரை வேண்டுவதற்கு போனார். அவர் போகும்போது திருப்பெருந்துறைக்கு கிட்டே இருக்கும் ஒரு இடத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு சிவஞானி ஒரு ஆள் பல அடியார்களுக்கு ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை அவர் கண்டார். அதை பார்த்தவுடன் அவருடைய மனம் அந்த ஞானி மீது ஈர்த்து கொண்டது. அதற்கு காரணம் வேறு ஏதுமில்லை, அந்த ஞானி சிவனே. அது அவருக்கு தெரியாவிட்டாலும் அவருடைய ஆன்ம தேடல், அவருடைய தேடலில் இருந்தபடியால் அந்த ஞானியை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு கவர்ச்சி. ஆகவே அந்த மரத்தை நோக்கி நடந்தார். அந்த அடியார்கள் கூட்டத்துடன் கூட்டமாக இருந்தார். அந்த போதனையில் சிவனாகிய ஆசிரியர் அதிலிருந்து போதித்து கொண்டிருக்கும் போது தனக்கு தன்னுடைய மனதில் எழுந்த எல்லா சந்தேக கேள்விகளையும் அதில் கேட்கும் போது அந்த கேளியலுக்கு பதில் சிவனால் கொடுக்கப்பட்டது. அவருக்கு தன் நிலையை அவர் மறந்தார், தான் மந்திரி என்பதை மறந்தார். ஆனால் அவருக்கு உள்ளுணர்வு சொன்னது இது சிவனாகத்தான் இருக்க வேண்டுமென்று. ஆகவே சிவனை தன்னை ஆட்கொள்ளும்படி கெஞ்சி கதறி கேட்டார் அந்த இடத்தில். ஆனால் சிவன் அதற்கு மறுப்பு தெரிவித்து அவரைக்கு அந்த நேரத்தில் தன்னால் ஆட்கொள்ள முடியாது, உன்னால் பல விடயங்கள் இந்த உலகிற்கு வர வேண்டும், வர இருக்கின்றது, நீ போய் உன்னுடைய மனதில் நினைத்த மாதிரி திருப்பெருந்துறை கோவிலை கட்டி திருத்தலத் தொண்டுகள் செய்து கொண்டு தில்லையில் வந்து என்னை சந்தி என்று வாழ்த்திவிட்டு மறைந்து விட்டார். மணிவாசகர் தான் வந்த வேலையை மறந்து கோயிலை உடனடியாக கட்ட வழிக்கிட்டு கோயில் பணி செய்து கொண்டிருக்கும் போது அவரை பல நாட்களாக காணவில்லை என்று அரசன் தேடிய போது அவர் கோயில் பணி செய்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்த அரசன் சீற்றம் கொண்டான். அந்த நேரம் தன்னுடைய மற்றைய காவலாளிகளை விட்டு குதிரை எங்கே, என்ன நடக்கின்றது என்று பார்த்து வா என்று சொல்லும்போது அவர் பணம் முழுத்தலையும் அதில் செலவழித்து விட்டார் கோயில் கட்டுவது என்று தகவல் கிடைத்த அரசன் அவரை இழுத்து வரும்படி சொன்னான் அரண்மனைக்கு. அந்த நேரம் அவரால் ஒரு தகவல் கொடுத்து அனுப்பப்பட்டது. அந்த நிலையில் இருந்த அவர் இறை ஞானத்தால் ஆனி மாதத்தில் ஒரு நாளில் அந்த குதிரைகள் வரும் என்ற தகவலை அரசனுக்கு சொல்லி அனுப்பினார். அதை கேட்ட அரசன் மகிழ்ந்தான், அந்த நாள் வரை பார்த்திருந்தான். ஆனால் அந்த நாளுக்கு கிட்ட வந்தும் அந்த குதிரைகள் வரவில்லை. ஆகவே அவரை சிறைப்பிடித்து கொண்டு அரண்மனையில் அடைத்து விட்டான் சிறையில். வாதபூரனை அவன் சிறையில் இருக்கும்போது இறைக்கு தெரிகின்றது என்ன நடக்கின்றது என்று. ஆனால் அந்த சொன்ன நாளைக்கு அந்த குதிரைகளை கொண்டு வந்து அரசனிடம் கொடுத்து மணிவாசகருக்கு தான் சொன்ன வாக்கை, மணிவாசகர் அல்ல வாதபூரனுக்கு தன்னுடைய சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவன், உங்களுக்கு தெரிந்த கதைதான், நரிகள் எல்லாத்தையும் பிடித்து காட்டில் பரிகளாக்கி அழகான குதிரைகளாக பாண்டிய மன்னனின் அரண்மனைக்கு ஓட்டி வந்தான் சிவன். அதை வந்து அந்த குதிரைகளை அந்த நாளில் அந்த நட்சத்திரத்தில் அந்த குதிரைகளை பாண்டிய மன்னனுக்கு கொடுத்தான். பாண்டிய மன்னன் குதிரைகளை பார்த்து மயங்கி போனான், ஏனென்றால் அவ்வளவும் அற்புதமான குதிரைகள் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அவன் அதே நேரம் மாணிக்கவாசகரை விடுவித்தான் வாதபூரனை சிறையிலிருந்து. அதற்கு பரிசு பொருளாக சிவனுக்கு பரிசு கொடுத்தான் என்றும் அந்த கதையில் உண்டு. அந்த பரிசை கூடி சிவன் கையால் வேண்டாமல் தன்னுடைய குதிரை சவுக்கால் குதிரையில் இருந்தபடியே பற்றி கொண்டதாகவும் கதையுண்டு. ஏனென்றால் அவர் இறை, அவர் போய்விட்டார். மணிவாசகர் வாதபூரன் விடுபட்டு விட்டான். அன்று இரவே 12 மணிக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் பெரியல் எல்லாம் மீண்டும் நெறியலாகி ஊரில் அட்டகாசம் பண்ணி காட்டை நோக்கி ஓடத் தொடங்கிவிட்டது. அதனால் கோபமுற்ற பாண்டிய மன்னன் மீண்டும் மணிவாசகர் வாதபூரனை தேடி பிடித்து அவரை கடும் சுடும் மண்ணில், வைகை கரை மண்ணில் நிறுத்தி தலையிலும் கல் வைத்து அவருக்கு தண்டனை கொடுத்தான் அடுத்த நாள். அதை கண்ட இறை அவர் அதை பொருட்படுத்தாமல் இறையையே நினைத்து கொண்டிருந்தார். இறை உடனடியாக வைகை ஆற்றை பெருக்கெடுக்க செய்தார் என்று கதை கூறுகின்றது. ஏன் பெருக்கெடுக்க செய்தார் என்றால் வைகை கரையில் தன்னுடைய தொண்டன் கஷ்டப்படுவதை பார்க்க முடியாது, அந்த சூடான மணலை குளிர்மையாக்குவதற்கு வைகையை பெருக்கெடுக்க விட்டார். வைகை பெருக்கெடுத்து மதுரை முழுக்க பாய்ந்து கொண்டிருக்கின்றது. மன்னனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் உடனே கட்டளை போட்டான், ஊரில் இருப்பவர்கள் எல்லோரும் சென்று அதுக்கு அணை கட்ட வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு ஆண் மகனாவது அதில் போய் பங்கு பெற்றி அந்த பெருக்கை நிப்பாட்ட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அந்த நேரம் அந்த மதுரையில் இருந்த செம்மன செல்வி என்று நாம் படித்திருக்கின்றேன் பாடத்தில். அந்த பெயர் எனக்கு சரியாக தெரியாது, ஆனால் செம்மன செல்வி என்று தான் நினைக்கின்றேன். அந்த மூதாட்டிக்கு பிள்ளைகள் ஒருவரும் இல்லை. அந்த மூதாட்டி தனக்கு பிள்ளைகள் இல்லை. அரசன் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒருத்தராவது போய் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னபடியால் தான் என்ன செய்வேன் என்று வருந்தி கொண்டிருந்த நேரத்தில் சிவன் அந்த மூதாட்டியின் முன் ஒரு ஆண்மகனாக தோன்றி அந்த மூதாட்டியிடம் வந்து, நான் உனக்கு உன்னுடைய மகனாக போய் சேவை செய்கின்றேன், நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்கின்றான். அதற்கு அந்த மூதாட்டி சொல்லுகின்றார், தான் புட்டு அவித்துத்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றேன், ஆகவே புட்டைத்தான் உனக்கு கூலியாக தரலாம் என்று. அப்போ இறைவன் சொல்கின்றாராம், நீ புட்டை அவித்து விற்பதை நான் வேண்ட விரும்பவில்லை, நீ நல்ல புட்டு எல்லாத்தையும் வித்துட்டு எனக்கு உதிர்ந்த புட்டுகள் மிஞ்சுறதை மாத்திரம் கூலியாக தந்தால் சரி என்று சொல்கின்றார். அப்படியே போய் வேலை செய்கின்றார். ஆனால் புட்டை எடுத்துக்கொண்டு போய் அங்கே கடற்கரையிலிருந்து அதை சாப்பிட்டு விட்டு அங்கே அணை கட்டாமல் படுத்து தூங்குகின்றார். அதை பார்த்த காவலாளிகள் அரசனுக்கு அறிவிக்க அரசன் சீற்றம் கொண்டு இந்த மகன் வேலை செய்யவில்லையே என்று வந்து அதை அவரை பிரம்பால் அடிப்பதாகவும், அந்த அடி அவரிடம் இறைவனில் பட்டவுடன் அது உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளிலும் அந்த அடிப்பட்டதாகவும், அதனால் பாண்டிய மன்னன் வந்தது இறைவன் தான் என்று அறிந்ததும் அவர் மறைந்து விடுவதாகவும் இந்த மணிவாசகரின் கதை அமைகின்றது. இந்த நிகழ்வுக்கு பிறகு மணிவாசகர் திருத்தலங்கள் சிலவற்றிற்கு சென்று இறுதியாக தில்லைக்கு வருகின்றார் சிதம்பரத்திற்கு. அதில் ஒரு குறிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில். அவர் திருவண்ணாமலை என்ற ஸ்தலத்தில் சிவஸ்தலத்தில் இருக்கும்போதுதான் அவர் தன்னுடைய திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்ற இரண்டு பாடல்களையும் நூல் பாடல்களையும் பாடியதாகவும் அவருடைய சரிதையில் உண்டு. இப்போது நாங்கள் மாணிக்கவாசகர் இங்கு வந்துவிட்டார் என்று சொல்லுகின்றோம் தில்லைக்கு, அங்குதான் அவருடைய திருவாசகம் உருவாகுகின்றது என்றபடியால் நாங்கள் இப்போது திருவாசகத்தை பற்றி சிறிது பார்த்து அதற்கும் யோகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் சிறிது ஆராய்வோம். முதலாவதாக எல்லோருக்கும் தெரியும் தேவாரம் மூன்று நாயன்மார்களால் பாடப்பட்டது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், இவர்கள் மூன்று பேரும் இறைவனை தொழுது தொழுது தங்களுடைய தேவாரங்களை பாடினார்கள். ஆனால் மாணிக்கவாசரால் பாடப்பட்டது திருவாசகம். அவர் அழுது 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 திருவாசகத்தை பாடினார். இந்த தேவாரத்தில் கூடுதலாக பக்தியே கூடுதலாக கலந்திருந்தது மற்றைய நாயன்மார்கள் பாடிய தேவாரத்தில். ஆனால் மணிவாசகர் பாடிய திருவாசகத்தில் எல்லாமே இருந்தது. எல்லாமே என்று சொன்னால் அதில் பக்தி இருந்தது, தொண்டு இருந்தது, யோகம் இருந்தது, சாஸ்திரம் இருந்தது. சுருங்கச் சொல்லப்போனால் கிரியா யோகத்தில் நாங்கள் செய்து வரும் பாபாஜியின் கோட்பாடுகளின்படி நாங்கள் சாதனை செய்யும் பல விடயங்களில் ஆழ்கருத்துக்கள் இருந்தன. சைவ சித்தாந்தத்தில் உள்ளது போல திருவாசகத்திலும் கூடுதலான யோக கருத்துக்கள் அமைந்திருந்தது என்பது இது ஒரு சாற்று. அப்படியான திருவாசகம், நாங்கள் அதை திருவாசகத்தேன் என்று சொல்லுகின்றோம். இந்த திருவாசகத்தை அருளிய மாணிக்கவாசகர் இந்த 63 நாயன்மார்கள் என்று சொல்லுவோம் திருமுறைகளில், அந்த 63 நாயன்மார்களுக்குள் மாணிக்கவாசகர் ஒருவர் அல்ல. அவரை விடத்தான் மீதியாக இருந்தவர்கள் எல்லோரும் 63. அதற்கு காரணம் என்ன என்றும் சொல்லப்படுகின்றது அவருடைய சரிதையில். ஏனென்றால் அவர் இந்த திருவாசகத்தை அழுது 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 பாடி தன்னை கீழே இறக்கி தன்னை கீழ்நிலைக்கு கொண்டு வந்து தன்னை ஐந்தறிவுள்ள பிராணியாக கூட தன்னை ஆக்கு, தனக்கு இந்த ஆறாவது அறிவால் உன்னை அடைய முடியாதென்று சிவனிடம் அழுது 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 கேட்டு அழுது அழுதே அவர் தன் சிவனுடனே கலந்து விட்டார் தில்லையில். ஆகவே அவர் சிவனுடன் கலந்ததால் அவர் நாயன்மார்களில் ஒருவராக இல்லை, அவர் சிவனாகவே மாறிவிட்டார். இதற்கு அவருடைய சரித்திரத்தில் இன்னொரு விடயமும் சொல்லப்படுகின்றது சான்றாக. இப்பவும் திருப்பெருந்துறையில் இருக்கும் சிவன் கோவிலில் திருவிழாக்கள் நடப்படும் போது அந்த வெளிவீதி வரும் உற்சவமூர்த்தி சிவன் அல்ல மாணிக்கவாசகர் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் மாணிக்கவாசகரில் சிவனை பார்க்கின்றார்கள் என்றும் ஒரு சரித்திர குறிப்பு உண்டு. ஸோ இப்படியான மாணிக்கவாசகர் ஸோ தன்னுடைய திருவாசகத்தில் ஒரு வசனம் போடுகின்றார். பொய்மையே பொறுக்கி பொழுதினை சுருக்கி புழுத்தலை புலையன் நான் அவ்வளவுக்கு தன்னை இறக்குகின்றார். அந்த வசனத்தை நான் மனனம் செய்து கொண்டு வந்தேன் என்று உங்களுக்கு சொல்வதற்கு. அதை விட இன்னொரு சொல்லுகின்றார் இறைவனை பற்றி. மெய்யே யான சிவபதம் நீ, அதாவது நீ சிவன், நான் கீழ்ச்சாதியாகிய புலையன் ஆகிய நான், நீ மேலே இருக்கும் ஒரு சிவபதம் ஆன இறைவன், நீ எங்கே நான் எங்கே, நான் பொய் நீ உண்மை என்று சொல்லி அழுது 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 கடைசியாக அந்த இறையாகவே மாறிவிட்டார் என்பதுதான் அந்த திருவாசகத்தில் சொல்லப்படும் மணிவாசகரின் இறுதி நிலை. இப்படியான மணிவாசகர் இந்த நிலையை அடையும் போது எங்களுக்கு இன்னொரு சரித்திரமும் இன்னொரு விஷயமும் இருக்கின்றது இந்த திருவாசகத்தேனில். அதாவது நோய் என்றும் இருக்கின்றது இந்த உலகத்தில், பிணி என்றும் இருக்கின்றது இரண்டு சொல்லு. நோய் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியது, அதை நாங்கள் மருத்துவம் மூலம் நிவர்த்தி செய்து விடலாம். ஆனால் பிணி என்று சொல்வது அப்படியல்ல, பிணி வந்தால் அதை நிவர்த்தி செய்ய முடியாது. அது பசிப்பிணியாக இருக்கலாம், ஏனென்றால் நீங்கள் அந்த நேரம் சாப்பிட்டால் கூடி திரும்பவும் உங்களுக்கு பசிக்கும், அதை முடிக்க முடியாது. அல்லது உங்களுடைய வாழ்க்கை பிணியலாக இருக்கலாம், அது உங்களுடைய வினைகள், நீங்கள் வினைகளை அறுக்க வேண்டும், ஆனால் வினைகள் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் முத்தியை நோக்கி போகும் வரைக்கும். ஆகவே இந்த வினைப்பிணிகளை வாழ்க்கை பிணிகளை அகற்றுவதற்கு இந்த திருவாசகம் என்ற தேன் தான் மருந்து. இப்போது நோய்களை அகற்றுவதற்கு நாங்கள் வைத்தியரிடம் சென்று மருந்து எடுப்பது போல, எங்களுடைய வாழ்க்கை பிணிகளை அகற்றுவதற்கு திருவாசகம் தேன் என்ற நூல் மருந்து என்று திருவாசகத்தில் சொல்லப்படுகின்றது. இப்போது நாங்கள் திருவாசகத்தை கொண்டு வந்து எங்களுடைய யோகத்துடன் பார்ப்போமாக இருந்தால், யோகத்தில் இருக்கும் பல விடயங்கள் திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது பாடல்கள் மூலம். எங்களுடைய யோகத்தில் நாங்கள் எங்களுடைய வினைகளை அறுக்கின்றோம், அதை சைவ சித்தாந்த மூல கோட்பாட்டுடன் பார்த்திருக்கின்றோம். என்ன மாதிரி நாங்கள் வினை அகற்ற வேண்டுமென்று அதையே திருவாசகமும் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களை இறக்கி உங்களுடைய மலங்களிலிருந்து கீழே வந்து நீங்கள் பாபாஜியை நோக்கி சாதனை செய்வது போல, திருவாசகத்தில் சொல்லப்பட்ட முறைப்படி மணிவாசகர் இறைவனிடம் தன்னை கீழே தாழ்த்தி அந்த இறைவனை அடைந்திருக்கின்றார் என்பதுதான் அந்த திருவாசகத்தில் கூறப்பட்டிருக்கும் முறைகள். ஆகவே திருவாசகத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு கருத்துக்களாக பார்க்க போகின்றோம், எங்களுடைய யோகத்துக்கு தேவையான கருத்துக்களை. ஆனால் யோகத்தில் சொல்லப்பட்ட பல கருத்துக்களும் திருவாசகத்தில் அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் நேரம் இருக்கும் போது திருவாசகத்தில் இருக்கும் பாடல்களை நாங்கள் சற்று பார்ப்போமாக இருந்தால், அதில் பல விடயங்கள் புதைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக சிவபுராணத்தில் ஒவ்வொரு வசனமும் சிவபுராணத்தில் யோகத்துடன் சார்ந்த வசனங்களாகவே அமைந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் அவற்றை நேரம் இருக்கும் போது பார்க்கலாம், அதிலிருந்து பல தகவல்களை எடுக்கலாம். நானும் பல தகவல்களை அதிலிருந்து உங்களுக்கு கொண்டு வருவேன். ஆகவே இந்த சிவபுராணத்தில் நீங்கள் முழு பாடல்களையும் மனதை அதில் வைத்து ஒரு முறை பாடி பாருங்கள். எங்களுடைய சங்கத்தில் நாங்கள் பௌர்ணமி தினத்தன்று அதை பாடுவோம் சிவ பூஜையின் போது. அப்போதுதான் அதில் இருக்கும் உள்கருத்துக்கள் உங்களுடைய ஆழ்மனத்திற்கு வரும். வந்தால்தான் அந்த உள்கருத்துக்களை நீங்கள் அறியும் போது அது எந்தளவு தூரத்துக்கு அந்த பக்தி யோகத்துக்கு உங்களுக்கு உதவும், எந்தளவு தூரத்துக்கு உங்களுக்கு யோகத்துக்கு உதவும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே நாங்கள் வரும் வரும் சத்சங்கங்களில் இடைக்கிடை இந்த திருவாசகத்தில் இருக்கும் யோக கருத்துக்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியின் அருளுடன் உங்களை அழைக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம். ஓம் சிவாய நமோ.